பிரச்சி இவருடைய குரல் வித்தியாசமா இருக்கு, நடத்துகிற முறையில வித்தியாசம். சுகஞான பாரதியம் பேரை கேள்விப்பட்டிருக்கிறது. சுகஞான பாரதியம், பாரதியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பேருடை. பாரதியம் என்றால் பேருடை. இது தமிழ் சொல்லி இல்லை, இது வடமொழி சொல். வடமொழியில பாஷ்யம் அதுதான் வடமொழி. பாஷ்யம் என்றால் பேருடை, விரிவுரை. வடமொழியில பாஷ்யங்கள் நிறைய இருக்கு, தமிழ் மொழியில இது ஒன்றுதான். விஞ்ஞான பாரதியம் ஒன்றுதான் பேருடை. அதனால இதற்கு திராவிட மாபாரதியம் என்ற ஒரு பெயர் உண்டு. திராவிட, திராவிடம் என்ற தமிழ், திராவிட மாபாரதியம். இதனை செய்தவர் யாரு? சுகஞான சுவாமி. அவர் ஊரை சேர்ந்தவர் சொல்லுகிறார். சுகஞான சுவாமி அது அவருடைய இயற்பெயரா? அவருடைய இயற்பெயர் என்ன? களாலி. அப்படி என்ன, என்ன பொருள் களாலிங்க? மூன்று களா மரத்தின் கீழே எழுந்தருள் இருக்கிற லிங்கம், சிவலிங்கம், முக்களா லிங்கம். அந்த திருக்கோயில அந்த வெளிப்பிரகாரத்துல இருக்கிற அந்த சிவலிங்கத்துக்கு முக்களா லிங்கம் என்ற பெயர். எனவே அந்த சுவாமியினுடைய பெயரை இந்த குழந்தைக்கு எழுந்தார், முக்களா லிங்கம். அந்த வரலாறு நான் இப்போ சொல்ல வேண்டாம். அவர் அந்த குழந்தை பருவத்திலேயே சிவாவதற்கு வந்துவிட்டார். குரபு துறவிலே நாட்டம் கொண்டு சிவாவதற்கு வந்து சிவகீஸ்வரருக்கு தனியாக வாங்கி கொண்டார். அப்போது அவருக்கு வைத்த பெயர் அந்த தீட்ச நாமம் தான் என்னது? சிவஞானம். சிவஞானம் என்ற சிவஞான தம்பிரம், சிவஞானம் என்ற பெயரை கொடுத்தார். எனவே சிவஞான பாரதியம் என்றால் என்ன விளக்கம்? சிவஞானம் என்ற பெயரை உடையவரால் செய்யப்பட்ட பாரதியம், சிவஞான பாரதியம். அவருடைய பெயராலே இந்த பெயரை அவரே கொடுத்து கொண்டுதான் எழுதுகிறார். அந்த சிவஞான சுவாமிகள் கைப்பட எழுதிய அந்த சிவஞான பாரதியம் பிறகு இப்பொழுதும் இருக்கிறது. திருவாவுக்கு ஆதீனத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலம் என்ன? அவர் பிறந்த தேதி தெரியவில்லை, அவர் மறைந்த காலம் உறுதியாக தெரிகிறது. 1785 அவர் மறைந்தது, முத்தி அடைந்தது. அப்படியானால் எத்தனை ஆண்டாயிருக்கு? எத்தனை ஆண்டாயிருக்கு மறைந்து? 200 ஆண்டுக்கு மேலே. அதே காலத்தில் தான் 200வது நூற்றாண்டுகள் அவர்கள் ஊரிலே பெரிய அளவிலே கொண்டாடினார். அந்த சுஞான சுவாமிகள் அந்த திருவாவுத்துறையிலே வடமொழி தென்மொழி இவற்றையெல்லாம் பயின்று நிலை கண்டு உணர்ந்து பிறகு பல தலங்களை எல்லாம் யாத்திரை செய்து அவர் நெடுங்காலம் வாழ்ந்தது காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்திலே தான் அவர் தங்கியிருந்து இந்த மாபாரியத்தை எழுதினார். காஞ்சிபுரத்திலே வைத்து தான் எழுதினார். அங்கே ஒரு கிளை மடம் இருக்கிறது, திருவாரூர் யாதனத்தை சேர்ந்த கிளை மடம் அங்கே எழுதப்படும். இந்த நமக்கு இப்பொழுது இங்கே பாடமாக நடத்தப் போவது சிறப்பு பாயிரம் மட்டும். சிறப்பு பாயிரம் மட்டும். சிறப்பு பாயிரம் என்பது சிவஞான பாடியம் என்பது எதற்கு விளக்கம்? எதற்கு பேருடை? சிவஞான போதத்தில், சிவஞான போதத்தில் உள்ள 12 நூற்பாக்களுக்கு விரிவுரைதான் இந்த பாடியம். அதற்கு முன்னால இந்த 12 நூற்பாக்களுக்கு முன்னாலே சிறப்பு பாயிரம் ஒன்று இருக்கிறது. அது நூலாசிரியர் செய்தது அல்ல, அதை வேறொருவர் செய்திருக்கிறார். சிறப்பு பாயிரம் என்பது என்ன? முன்னுரை. இறப்பு பயணம் என்றால் அணிந்துரை அல்லது முன்னுரை. இந்த காலத்துல நூல்களுக்கு அணிந்துரை வாங்குறது, அணிந்துரை மதிப்புரை எல்லாம் வாங்குகிறார்கள். அது எதற்காக? ஆமா, அந்த அணிந்துரையில அந்த நூலை பற்றிய நூலினுடைய பெருமை சொல்லப்பட்ட பெருமை, ஆசிரியருடைய பெருமை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முன்னுரையினுடைய நோக்கமே நூலினுடைய பெருமை, ஆசிரியருடைய பெருமை இவற்றை வெளிப்படுத்து. அந்த முறையிலே அந்த காலத்துல சிறப்பு பயணம் பாடுவார்கள். யார் சிறப்பு பயணம் கொடுக்க தகுதியுடையவர்கள் என்று நன்னூலிலே இடையே இருக்கிறார். நாலு பேர் சிறப்பு பயணம் கொடுக்கலாம். நூலாசிரியருடைய ஆசிரியர், நூலாசிரியருக்கு ஆசிரியர் கொடுப்பார். இரண்டாவது, நூலாசிரியருடைய கூட படித்தவர், உடன்பயின்றவர், ஒரு சாலை மாணாக்கர் கொடுக்கலாம். பிறகு மூன்றாவது, நூலாசிரியரிடம் படித்த மாணாக்கர் கொடுக்கலாம், மாணவர்கள் கொடுக்கலாம். நாலாவது, அந்த நூலுக்கு உரை எழுதுவார்கள், அந்த உரையாசிரியர்கள் கொடுக்கலாம். இப்படி நாலு விதமாக இந்த சிறப்பு பாயிரம் எழுதப்படலாம். அந்த முறையில் இந்த சிறப்பு பாயிரம் எழுதியவர் யாரென்று தெரியவில்லை. இன்னாரென்று தெரிந்தால் அல்லவா அவர் அவரை வகைப்படுத்தி காட்ட முடியும். அவருடைய பெயரோ விவரமோ தெரியவில்லை. இன்னொன்று, சிறப்பு பாயிரத்துல அந்த எத்தனை வரி இருக்கிறது? சிறப்பு பாயிரத்துல சிறப்பு பாயிரத்துல எத்தனை வரி இருக்கிறது? பாட்டுல அது தெய்வில பதினோரு வரிகளிலே திருஞான போத நூலினுடைய சிறப்பு, திருஞான போத நூலினுடைய சிறப்பு, அதை எழுதிய மெய்கண்டாருடைய பெருமை அதை சொல்லுகிறார். இந்த பதினோரு வரி சிறப்பு பாயிரத்துக்கு விஞ்ஞான சுவாமிகள் எவ்வளவு விரிவுரை எழுதியிருக்கிறார்? எத்தனை பக்கத்துல? ஏறத்தாழ ஒரு 39 பக்கம் அளவிலே விரிவுரை செய்திருக்கிறார் விஞ்ஞான சுவாமி. அந்த அவர் தொடங்குகிற போது சுமியான சுவாமிகள் அந்த வேட்டை எழுத தொடங்குகிற போது முதலிலே அந்த நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய புத்தகத்தில் பார்த்தா தெரியும், முதலிலே என்ன எழுதியிருக்கிறார்? திருப்பாசுரம். முதலிலே சுவாமிகள் கைப்பட திருப்பாசுர பாடலை எழுதுகிறார். திருப்பாசுரம் அதுதான் அந்த வேட்டுச்சுவடியில முதலாவது இடம் பெறுவது. திருப்பாசுரம் எப்போது யார் பாடியது? ஞான சம்பந்த பெருமாள். எப்போது பாடியது? புனர்வாதம் எதிர்த்து சென்றது. அந்த பாண்டிய மன்னனுக்கு ஞானத்தை கொடுத்தது, உணர்த்தியது, ஞானத்தை உணர்த்தியது. அத்தகைய சிறப்புடைய பதிகம் அதிலே அந்த முதல் பாடல் ஜெயக்கலார் சுவாமிகள் இந்த முதல் பாடலுக்கு ஒவ்வொரு வரைக்கும் ஒரு பாடல் விளக்கம் கொடுக்கிறார். பெரிய புராணத்துல ஜெயக்கலார் இந்த வாழ்க அந்தனர் என்ற பாட்டுக்கு ஒவ்வொரு வரைக்கும் ஒரு பாடல். அப்படியானால் நாலு பாடல்களிலே இந்த ஒரு பாடலை விளக்கி, அப்படி ஒரு 30 பாடல்களுக்கு மேல விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதை முதலிலே அமைத்திருக்கிறார் ஞான சம்பந்தருடைய பாட்டு. இரண்டாவது திருவாசகம். திருவாசகத்துல அந்த தொடக்க எத்தனை? 20 வரியா? 20 வரி. அந்த வணக்கம், வாழ்த்து, போற்றுதல் மூன்றையும் அமைத்து அதை எழுதியிருந்தார். மூன்றாவது என்ன இடம்பெறுகிற நூல் எது? மூன்றாவது திருக்குறளுக்கு இடம் இருக்கிறது. முதல்ல திருமுறை, அடுத்து திருக்குறள். எனவே சைவர்களுக்கு திருமுறைக்கு அடுத்தபடியாக மதிக்கப்படுகிற நூல் திருக்குறள். அதிலே முதல் அகர அப்புறம் முதல்ல எழுத்தெல்லாம் இந்த சுஞான சுவாமிகள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். குளத்தூர் சோமேசர் முதுமொழி வன்பா. குளத்தூர் சோமேசர் முதுமொழி வன்பா என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு சித்தியனைக்கு திருக்குறளை கட்டித்தான் திருக்குறள் மேலே எழுதப்பட்ட நூல். முதுமொழி என்றாலே திருக்குறள். திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் முதுமொழி. திருக்குறளுக்கு பல பேர்கள் உண்டு, அதிலே ஒன்று முதுமொழி. திருக்குறளை குறிப்பு, அதாவது ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதற்கு அந்த கருத்தை விளக்கக்கூடிய ஒரு கதை பாடல், ஒரு கதையை முதல் இரண்டு அடியை அமைத்து ஒரு வடிவம். திருக்குறள் கடைசி ரெண்டு அடி, முதல் ரெண்டு அடியில அந்த திருக்குறளை விளக்குகிற ஒரு கதை என்று இந்த முறையிலே எழுதுகிற வழக்கம் உண்டு அந்த காலத்தில். அப்படி பல நூல்கள் உண்டு, பல நூல்கள் இருக்கின்றன. அந்த முறையில சுவாமிகள் திருக்குறளில் இருந்து ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பாடல், அதிகாரத்துக்கு ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அப்படியான எத்தனை பாடல், 133 பாடல்கள் கொண்ட இந்த முதுமொழி வன்பாக இயற்றிருக்கிறார். குளத்தூர் யார் மீது? இறைவன் மீது. குளத்தூர் என்ற ஊர் எங்க இருக்கு என்றால் சென்னைக்கு பக்கத்துல அந்த ஊரில் உள்ள பெருமானுக்கு பெயர் சோமேசர். சோம ஈசர், சோமன் என்றால் சந்திரன். எனவே சந்திரனால் வழிபடப்பட்டவர், சந்திரனுக்கு அருள் புரிந்தவர் சிவபெருமான். எனவே குளத்தூரிலே எழுந்தவிருக்கிற சோமேசர் பெருமான் மீது பாடப்பட்ட நூல் சோமேசர் முதுமொழி வன்பா. அதுல முதலாவது பாடலாக இந்த அகர முதல்ல எழுத்தெல்லாம் அந்த குரல் தான் எடுத்து கொண்டிருக்கு. அங்கே அந்த நூலிலையும் இந்த பாட்டு தான் எடுத்திருக்கிறார். ஒரு நல்ல விளக்கம் இருக்கிறார். முதல் ரெண்டு அடியை சொல்லுகிறேன். ஈர்கொள் இறை ஒன்று உண்டு. ஈர்கொள் இறை ஒன்று உண்டு. அத்தெய்வம் நீ என்று ஒப்பால் தோல்வியில் அடையாள் தெளிந்தோம் தோன்றினா என்கிற என்ன கருத்து பெருமானே அந்த திருக்குறளில் உள்ள ஓமையினால் ஒப்பினால் இந்த உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு பொதுவான உண்மையை தெரிந்து கொண்டேன். ஈர்கொள் இறை ஒன்று உண்டு. உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு தலைவன் இருக்கிறார். அது எதனால் தெரிகிறது? இந்த திருக்குறளில் உள்ள ஓமையினால். ஈர்கொள் இறை ஒன்று உண்டு, அது ஒப்பால் தெரியும். என்ன ஒப்பு இருக்கிறது இந்த திருக்குறளில்? என்ன ஓமை இருக்கிறது? என்ன ஓமை இருக்கிறது? ஓமை இருக்கியாதா? இந்த வரி என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் அதுதான் ஓமை. எனவே எழுத்துக்களுக்கெல்லாம் அகர உயிர், அகர ஒளி எப்படி முதலாக இருக்கிறதோ அதே போல உலகத்திற்கெல்லாம் அடிநிலையாக ஒரு தலைவன் இருக்கிறான், உலகத்தை எல்லாம் இயக்குகிறவனாக ஒரு தலைவன் இருக்கிறான் என்பது ஓமையினாலே நீங்கள் தெரிந்து கொண்டோம். ஈர்கொள் இறை ஒன்று உண்டு. அடுத்து எனக்கு அத்தெய்வம் நீ, அந்த தலைவன் யாரென்றால் சிவபெருமானது நீதான் என்று சிறப்பு வகையினாலே தெரிந்து பொதுவாக ஒரு கடவுள் இருக்கிறார் என்று முதலிலே தெரிந்து பிறகு ஆராய்ந்து பார்த்து அந்த கடவுள் பெருமானே நீதான் என்ற முடிவுக்கு வந்தோம். அது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் குறளிலே சிவபெருமான் தான் முதற்கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். அப்படி யாராவது சொல்லியிருக்கிறார்களா? சரியான கருவி சொல்லுகிறார். அது அடையால், அடையால் தெரிந்து கொண்டு அடைன அடையின அடைன அடைமொழி, அடைமொழி அடைமொழி எங்க அடைமொழி எங்க இருக்கு? இந்த திருக்குறள் என்ன? ஆதிபகவன், ஆதிபகவன் எதுல, அதுல எது அடை? ஆதி, ஆதியோடு கூடிய பகவன், ஆதியோடு கூடிய பகவன், பகவன் இறைவன். ஆதினா நாம் யாரை ஆதிங்கிறோம்? ஆதிசக்தி, ஆதிசக்தி. இறைவன் சக்திக்கு என்ன பேரு? பராசக்தி, பறை, பறை பராசக்தி, பரன் சக்தி பறை. அது உலகத்தை இயக்காத நிலையில உலக படைப்பு என்று வருகிற போது விரோதான சக்தி, அதற்கு தான் இன்னொரு பெயர் ஆதிசக்தி. அதாவது உலக படைப்பை தொடங்குகிற நிலை, உலக படைப்பு தொடங்குகிற சக்தினா ஆதிசக்தி. அதுக்கு நாளே மூன்றாக பிரிவு, வித்யாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. எனவே ஆதிசக்தியோடு கூடிய பகவன் அவர் யாரென்றால் சிவபெருமான் என்று இப்படி திருக்கொள்கிறை ஒன்றுண்டு அத்தெய்வம் என்று ஒப்பால் போர்வில் அடையால் தெளிந்தோம் தோன்றினார் என்று இந்த குரலை எடுத்துத்தான் விளக்கியிருக்கிறார். எனவே திருக்குறள் மீது அவருக்கு இருக்கிறார் பற்று விளங்கு. அடுத்து என்ன பார்த்து? இதுவரை இனி அடுத்த கற்பக விநாயகரின் பாடல், அவரே பாடிய விஞ்ஞான சுவாமிகளே இயற்றிய பாடல் விநாயகர் துதி. பொற்பொது, பொற்பொது, பொது என்றால் சபை. எனவே பொற்பொது என்பது பொற்சபை விரம்பரம், பெருமான் ஆடுகிற பொற்சபை, பொற்பொது. குடவால், குடவால், குடக்கு, குடன்னு மேற்கு, குடக்குன்னா மேற்கு, குடக்கு என்றால் மேற்கு. குடவால் வட மேற்கு பக்கம், குடவால் பொற்புற அடிக்கும், பொற்புற அழகுற, பொற்பு, பொற்புன அழகு சிறப்பு, சிறப்புற ஆடுகிற கற்பக, கற்பகத்து இருதாள், கற்பகத்து இருதாள் குறிக்க வேண்டும். அந்த கற்பக விநாயகருடைய இரண்டு திருவடிகளை கற்பகத்து இருதாள் கற்பவர். இரண்டு தாள் என்ன செய்யணுமா? நாமெல்லாம் கற்க வேண்டும், கற்க வேண்டும். கற்றல் என்னது? கற்றல் என்றால் என்ன? எப்படி கற்க வேண்டும்? நம்ம நன்னூல் கேட்டவை, கேட்டவை விடாது உழத்து அமைத்து. பாடம் கற்கிற முறையினே இருக்கு நன்னூல்ல விதி. பாடம் கற்கிற முறை, அதே போல பாடத்தை எப்படி செஞ்சு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் விதி வைத்திருக்கிறார். யார் பின்பற்றுவது? கேட்டவை, கேட்டவை விடாது உழத்து அமைத்து. அவ்வளவு மாணவருடைய கூர்மை அவ்வளவு அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். கேட்டவை, கேட்டவை விடாது உழத்து அமைத்து. எனவே கேட்டவற்றை, கேட்டவற்றை அப்போதே விட்டு விடுவது அல்ல, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கேட்டல் சிந்தித்தல் அதுதான் முக்கியமானது. எனவே கற்றல் முதல் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் கற்றல், கேட்டல் சிந்தித்தல், அதன் பயனாகத்தான் தெளிதல் உண்டாகும். எனவே விநாயகப் பெருமானுடைய திருவடிகள் கற்றல் என்றால் அதனை இடைவிடாது உள்ளத்திலே அமைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கவன் பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்தல். அப்படி சிந்திப்பவர் கற்பவர் நமரி, நம்மவர், நம்மவர் அவர். அப்படிப்பட்ட அன்பர்கள் அடியார்கள் நம்மை சார்ந்தவர்கள். கற்பவர் நமரி, இது விநாயகர் கூறி. அடுத்து என்ன? அது குருமரபு வாழ்த்து அனைவரும் எல்லாரும் தெரிந்த பாட்டு தானே குருமரபு. இது இமையான் தந்து பாடிய இப்பொழுது அந்த திருவாவூருடைய ஆதீன குருமரபு வாழ்த்து என்பது இமையான் சுவாமிகளை இயற்றியது. கைலாய பரம்பரையில் போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை நெய் கண்டான் தந்ததிக்கோ மெஞ்ஞான பாங்குவாள். என்ன பொருள்? சூரியன், ஞான சூரியனாக விளங்கி விளங்கியவர் யாரு? ஞான சூரியனாக நமஸ்காரி மூர்த்திகள் சொல்லுகிறார். வைகண்டான் தந்ததிலே வந்து வைகண்டான் தந்ததைக்கோ மீனான பானுவாகி குயிலாறும் கோவில் திருவாவனுகுரை வாழ் குரு நமசிவாய கையலாது மரபு. அப்படிப்பட்ட அவருடைய திருமரபு மீது வாழ்ந்த இது தன்னுடைய சந்தான மரபை வாழ்த்து குருமரம். பிறகுதான் நூலை தொடங்குகிறார். இப்ப நூலுக்குள்ளே போகலாம். முதல் வரி தூய்மையானவே படிச்சுங்க. முதல் வரி இந்த ஒரு வரிக்கு எவ்வளவு விளக்கம் சொல்லலாம்? இப்போ இந்த நாட்டிலே தோன்றிய தத்துவங்களுக்கெல்லாம் எல்லா தத்துவங்களுக்கும் அடிப்படையாக மூல நூல்களாக இருப்பவை இரண்டு. ஒன்று வேதங்கள், இன்னொன்று ஆகமங்கள். வேத ஆகமங்கள் அவைதான் சாத்திரங்களுக்கெல்லாம் மூல நூல்கள்.